செப்டம்பர் 2, 2011 தென்றல் இதழ் அமரர் கதைகள் பகுதியில் பாரதியார் அவர்களின் செய்கை எனும் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். செப்டம்பர் 11 பாரதியின் 90வது மறைவு நாளை நினைவு கூறும் விதத்தில் இந்த கதை வெளியிடப்படுகிறது. வேதபுரத்தில் வேதபுரீஸ்வரர் ஆலயம் என்ற சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் எழுந்தெழுந்திருக்கும் சுப்பிரமணிய கடவுளுக்கு பல அடியார் ரத்தமழைத்த வேல் சாத்தும் கிரியை சென்ற திங்கட்கிழமை மாலை நடந்தது. அன்று காலையில் சுவாமிக்கு பலவிதமான அபிஷேகங்கள் நடந்தன. சந்தன அபிஷேகம் நடக்கும் சமயத்தில் நான் சந்நிதிக்கு போய் சேர்ந்தேன். எனக்கு முன்னாகவே என்னுடைய சிநேகிதர் பிரம்மராய ஐயர் அங்கு வந்து தரிசனம் பண்ணி கொண்டிருந்தார். சூரபத்மனை அடித்த உஷ்ணம் அமரும் பொருட்டாக எம்பெருமான் சந்தனாபிஷேகம் செய்து கொள்கிறான் என்று பிரம்மராய ஐயர் சொன்னார். அங்கே ஒரு பிச்சி பித்து பிடித்து கொண்டவள் போல காணப்பட்ட பெண் வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டே சந்நிதியிலே நின்று நர்த்தனம் செய்தாள். இந்த வினோதமெல்லாம் கண்ட பிறகு தீபாராதனை சேவித்துவிட்டு நானும் பிரம்மராய ஐயருடன் திருக்குளத்துக்கரை மண்டபத்தில் போய் உட்கார்ந்தோம். அங்கே விடுதலையை பற்றி பிரம்மராய ஐயர் என்னிடம் சில கேள்விகள் கேட்டார். பிறகு நாட்டியத்தை பற்றி கொஞ்சம் சம்பாஷணை நடந்தது. சங்கீதத்தில் நம்மவர் தற்காலத்தில் சோகரசம் சிங்கார ரசம் என்ற 2 மாத்திரம் வைத்துக் கொண்டு மற்ற 7 மறந்து போய்விட்டது போல நாட்டியத்திலும் சோகம் சிங்காரம் 2 வைத்திருக்கிறார்கள். மற்ற 7 ஏறக்குறைய கிருஷ்ணார்ப்பணம் என்று பலவிதமாக பேசினார். நாட்டியம் மிகவும் மேலான தொழில். இப்போது அந்த தொழிலை நமது நாட்டில் தாசிகள் மாத்திரமே செய்கிறார்கள். முற்காலத்தில் அரசர் ஆடுவதுண்டு, பக்தர் ஆடுவது லோக பிரசித்தம். கண்ணன் பாம்பின் மேலும் சிவன் சிற்சபையிலும் ஆடுதல் கண்டோம். கணபதி, முருகன், சக்தி முதலிய தெய்வங்களுக்கெல்லாம் தனித்தனியே பிரத்யேகமான கூத்து வகைகள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. கவலையை வெல்லுதல் குறி, கவலை நீங்கினால் ஆட்டமும் பாட்டமும் இயற்கையிலே பிறக்கும். பூர்வீக ராஜாக்கள் அனுபவித்த சுகமும் அடைந்த மேன்மையும் இக்காலத்தில் இல்லை. ராஜயோகியானால் அவனுக்கு நாட்டியம் முதலிய தெய்வக்கலைகள் இயற்கையிலேயே சித்தியாகும். இங்கனும் பிரம்மராய ஐயர் பேசிக் கொண்டிருக்கையில் அவ்விடத்துக்கு மேற்படி கோயில் தர்மகர்த்தாவாகிய வீரப்ப முதலியாரும் வந்து சேர்ந்தார். வீரப்ப முதலியார் நல்ல தீரன், பல பெரிய காரியங்களை எடுத்து சாதித்தவர். இவருடைய குமாரன் மகாவீரன் என்று போர்க்களத்தில் கீர்த்தி அடைந்திருக்கிறான். இவர் வந்தவுடனே சம்பாஷணை கொஞ்சம் மாறுபட்டது. ஏதேதோ விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கோயில் பணிவிடைக்காரன் ஒருவன் கையிலே மஞ்சள் காகிதங்கள் கொண்டு வந்து ஆளுக்கொன்று வீதம் கொடுத்தான். அதென்ன காகிதம் என்றால், அன்று மாலை கோயிலில் நடக்கப் போயிரு பெரிய பாளையம் மடாதிபதியின் உபன்யாசத்துக்கு எல்லோரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற அழைப்பு காகிதம். அந்த காகிதத்தின் மகுடத்தில் ஒரு விருத்தம் எழுதியிருந்தது. அவ்விருத்தத்தின் பின் 2 அடிகள் பின்வருமாறு: தோகை மேல் உலகும் கந்தன் சுழற் கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. மயிலின் மேலே உலவுகின்ற கந்தனுடைய கையில் வெற்றி மாலை சூடி நிற்கும் வேலாயுதத்தை வணங்குவதே நம்முடைய தொழில். இவ்விரண்டு பாதங்களையும் படித்து பார்த்துவிட்டு பிரம்மராய ஐயர் நல்ல பாட்டு என்றார். வீரப்ப முதலியார் பின்வருமாறு பிரசங்கம் செய்யலானார். கேளும் காளிதாசரே, பிரம்மராய ஐயரே, நீரும் கேளும். தெய்வத்தை போற்றுவதே நம்முடைய வேலை என்றும், அதை தவிர நமக்கு வேறு எவ்விதமான தொழில் கிடையாதென்றும் சொல்லிக் கொண்டிருப்போர் சோம்பரில் மூழ்கி போய் தம்முடைய வானாளியும் வீணாக செய்து பிறரையும் கெடுக்கிறார்கள். செய்கை பிரதானம், செய்கையை விடுதல் பாவம். கடவுள் நமக்கு ஐம்புலன்களையும் அறிவையும் கொடுத்து எப்போதும் உழைப்பினாலேயே தனக்கும் பிறர்க்கும் நன்மை தேடும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு மாறாக செய்கையேற்று சும்மா இருப்பதை இன்பமென்று நினைப்போர் நாசத்தை அடைவார்கள். தெய்வம் கெய்வம் எல்லாம் வீண் பேச்சு. வேலை செய்தவன் பிழைப்பான், வேலை செய்யாதவன் செத்து போவான் என்றார். அப்போது பிரம்மராய ஐயர் சோம்பேறி தெய்வத்தின் பெயரை ஒரு முகாந்திரமாக காட்டி தன்னுடைய சோம்பரையை ஆதரிப்பதாக சொன்னீர்கள், இருக்கலாம். அதனாலே தெய்வத்தை நம்பி செய்கை பொறுப்பில்லாமல் இருப்போரெல்லாம் சோம்பேறிகள் என்று நினைப்பது குற்றம். உண்மை அப்படி இல்லை. இயற்கையின் வலிமையிலே, இயற்கையின் கொள்கைப்படி இயற்கையே மனிதனின் செயல்களையெல்லாம் நடத்துகிறான். இது மறுக்க முடியாத சத்தியம். இதை உணர்ந்தவன் ஞானி. இந்த ஞானம் உண்டாகி தான் செய்யும் செய்கைகளுக்கு தான் பொறுப்பில்லை என்றும் தெய்வமே பொறுப்பென்றும் தெரிந்து கொண்டும் நடக்கும் பெரியோர் சோம்பரிலே மூழ்கி கிடப்பதில்லை. அவர்கள் அக்னியைப் போலே தொழில் செய்வார்கள். எப்போதும் ஆனந்தத்திலே இருப்பதனால் அவர்களிடம் அற்புதமான சக்திகள் பிறக்கும். அந்த சக்திகளை கொண்டு அவர்கள் செய்யும் தொழில் உலகத்தாருக்கு கணக்கிட முடியாத நன்மைகள் செய்யும். பகவான் கீதையிலே என்ன சொல்கிறார்? தெய்வமே செய்கிறது, தான் செய்வதாக நினைப்பவன் மூடன். ஆதலாலே முன்பின் யோசனை செய்யாமல் அப்போதப்போது நேரிடும் தர்மத்தை அனல் போலே செய்ய வேண்டும். ஆதலால் ஹே அர்ஜுனா, வில்லினை எடடா, கையில் வில்லினை எடடா, அந்த புள்ளியர் கூட்டத்தை பூர்த்தி செய்திடடா. வாடி நில்லாதே மனம், வாடி நில்லாதே. வெறும் பேடியஞான பிதற்றல் சொல்லாதே. ஒன்றுடதுண்மை என்றும் ஒன்றுடதுண்மை, அதை கொன்றிடவுனாது குறைத்தல் ஒண்ணாது. துன்பமும் இல்லை, கொடுந்துன்பமும் இல்லை, அதில் இன்பமும் இல்லை, பிறப்பிறப்பில்லை. படைகளும் தீண்டா, அதை படைகளும் தீண்டா, அருள் சுடவும் ஒண்ணாது புனல் நனையாது. செய்தலும் கடனே, அறம் செய்தலும் கடனே, அதில் எய்தரும் விளைவினில் எண்ணம் வைக்காதே, வில்லினை எடடா என்று பகவான் சொன்னார். ஆதலால் பகவானுக்கு தொழிலே பொறுப்பில்லை, ஆனால் தொழிலுண்டு, அது தெய்வத்தாலே கொடுக்கப்படும். உண்மையான தெய்வ பக்தி உடையவர்கள் செய்யும் செய்கையினால் கிருதயுகம் விளையும். அவர்கள் எவ்விதமான செய்கையும் தமக்கு வேண்டியதில்லை என்று உதறிவிட்ட உடனே பகவான் அவர்களை கருவியாக கொண்டு மகத்தான செய்கைகளை செய்வான் என்று பிரமராய ஐயர் சொன்னார். அப்போது வீரப்ப முதலியார் என்னை நோக்கி, உமது கருத்து என்ன என்று கேட்டார். நான், எனக்கென செயல் யாதொன்றும் இல்லை என்று முன்னோர் பாடலை எடுத்துச் சொல்லி சக்தி நாமத்தை கூறி, நான் செய்கையற்று நிற்கிறேன், பராசக்தி என் மூலமாக எது செய்வித்தாலும் அவளுடைய இஷ்டமே என்று என்னுடைய இஷ்டமில்லை என்றேன். இந்த சமயத்தில் தண்டபாணிக்கு பூஜை நடந்து தீபாராதனையை கொண்டிருப்பதாக ஒருவன் வந்து சொன்னான். எல்லோரும் எழுந்து சேவிக்க புறப்பட்டோம். சபை கலைந்தது. இதனை எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.